பயிற்று மொழி சிந்தனை. அடுத்தது அவருடைய பயிற்று மொழி சிந்தனை என்று பார்த்தால் அது மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அந்த சிந்தனை இன்றும் கூட நம்மவர்களிடையே வேரூன்றவில்லை. தாய்மொழி கல்வி என்பது கொள்கையளவில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவே இன்றளவும் இருக்கிறது என்பது கண்கூடு. பிறமொழி சார்பாளர் என்று அக்காலத்திலே கருதப்பட்ட வையாபுரியாரின் கூற்றுக்களை நீங்கள் நாம் அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்வு பூர்வமாக மட்டும் நோக்காமல் அறிவுபூர்வமாகவும் எடுத்துரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது நம் மனதும் மூளையும் வளர்ச்சியுற்று வரும் பருவமாகும் என்கிறார். அவர் சொல்கிறார், அந்த பருவத்திலே நாம் அருமையாக போற்ற வேண்டிய சில ஆண்டுகளை அந்நிய மொழிகளை கற்பதிலேயே நாம் விரயம் செய்ய வேண்டியதாய் முடிகிறது. நம்மில் பலருக்கும் அவ்வகை அந்நிய மொழி கருவி ஒரு பாரமாக உள்ளது. அதன் மூலமாக நாம் பெறும் அறிவு உயிர் தத்துவம் அற்று ஞாபக மாத்திரையாய் அமைந்து விடுகிறது. முற்றும் உணரப்படாமல் அறிவோடு அறிவாய் ஒன்றி பெருகாமல் அது வீணை போய்விடுகிறது என்று அந்த பயிற்சி மொழியை பற்றி அவர் பேசுகிறார். இன்னும் அவர் சொல்கிறார், தாய்மொழி வழி கல்வி மொழி வளர்ச்சிக்கு துணை புரியும் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார். நமது தாய்மொழிகளை நமது கல்வியில் ஒவ்வொரு துறைக்கும் உற்ற உதவும் கருவியாக நாம் கொண்டாலன்றி நமது மொழிகள் வளரமாட்டா. வளர்ந்து கொண்டே வரும் நமது தேவைகளுக்கு அந்நிய மொழிகள் முற்றும் உதவ மாட்டா, அறிவியல் வளர்ச்சிக்கும் பயன்பட மாட்டா. நமது மொழிகள் போஷணையற்று முடிவில் அழிந்து போக நேரிடும் என்ற அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது. தாய்மொழியின் வளர்ச்சி அம்மொழியின் மூலமாக கல்வி பயில்வதால் தான் ஏற்படும் என்கிற கருத்துடையவர் பேராசிரியர். அவருக்கு ஆங்கில மொழி வழி கல்வி உடன்பாடு. ஆங்கில மொழி கல்வி வேறு, ஆங்கில மொழி வழிக்கல்வி வேறு என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். ஒன்று, ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்பதிலே அவருக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தை ஒரு பயிற்று மொழியாக, அதாவது ஆங்கில மொழி வழி கல்வி என்பதைத்தான் அவர் வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். நமது நாட்டில் தாய்மொழியை கைவிட்டு அந்நிய மொழியாகிய ஆங்கில மொழியில் கல்வி போதிக்கும் மடமை நன்றாக புலப்பட்டது. தாய்மொழி மூலமாகத்தான் எல்லா வகை கல்வியையும் போதிக்க வேண்டும் என்று அவர் கூறுவதோடு, நாம் அறிவில் முன்னேற்றமடைய வேண்டுமானால் அது வழக்கில் நிலைத்து நின்று நமது உயிரோடு உயிராக கலந்துவிட்ட தாய்மொழியின் மூலமாகத்தான் அடைய இயலும் என்று தம்முடைய முடிவை அவர் எடுத்துரைக்கிறார். அவ்வாறு எடுத்துரைக்கும் பொழுதும் அந்த பயிற்று மொழியாக தமிழை சிறப்புறச் செய்யும் வழிமுறைகளும் அவரால் தரப்படுகின்றன. விஞ்ஞான அறிவை தமிழ் மக்களிடையே பரப்புவதற்கும் அதனை மென்மேலும் வளர்ப்பதற்கும் நமது தமிழ் மொழி வல்லதாதல் வேண்டும். அறிவுத்துறைகள் அனைத்திலும் தமிழில் நூல்கள் பிறத்தல் வேண்டும். நமது தமிழ் மக்களுக்கு விஞ்ஞான நோக்கு ஏற்பட தமிழ் உதவுதல் வேண்டும் என்ற பேரவாவினை வெளிப்படுத்துகிறார். ஆராய்ச்சி வேறு, மொழிப்பற்று வேறு என்பது அவருடைய பேராசிரியர் அவருடைய கோட்பாடு. இந்த ஆய்வு முன்னுரைகள் ஏற்கனவே ஒரு இடத்திலே குறிப்பிட்டேன், அதனை இங்கே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வையாபுரியாரின் ஆய்வு முன்னுரைகள் இலக்கிய அங்கீகாரம் பெற்றவை. அவருடைய பதிப்பு நூல்கள் அனைத்திற்கும் அவர் தந்துள்ள முன்னுரைகளை பார்க்கும் பொழுது அவருடைய ஆய்வின் பரப்பும் ஆழமும் புலனாகும். சான்றாக ஏற்கனவே குறிப்பிட்டேன் புறத்திரட்டினுடைய முன்னுரையை பற்றி. அந்த முன்னுரை ஒரு முன்னுரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு வரைவிலக்கணமாக திகழ்கிறது. புறத்திரட்டு ஒரு தொகை நூல். எனவே அதன் முன்னுரையிலே தொகை நூல் என்றால் என்ன, தொகை நூல் என்ற சொல்லினுடைய விளக்கம், தொகை நூல்களை பற்றிய குறிப்புகள், தமிழ் மொழியில் உள்ள பிற தொகை நூல்கள், வடமொழி முதலான பிற மொழிகளின் ஆதித்தொகை நூல்கள் என தொகை நூல்களை பற்றிய ஒரு முழுமையான ஒரு நிலையை அவர் காட்டுகிறார். இவருடைய முன்னுரை ஆற்றலை நன்கு அறிந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் தமது நூல்களுக்கெல்லாம் தம் நண்பர் வையாபுரியாரிடம் முன்னுரைகளை கேட்டு பெற்றார். கவிமணியின் நூல்கள் பெரும்பாலானவற்றையும் பிள்ளையவர்களின் முன்னுரை அழகு செய்கிறது. இந்த இடத்திலே வேறொரு செய்தியையும் நான் கூற விளைகிறேன். கவிமணி அவர்கள் பலரை பற்றியும் கவிதை எழுதியிருக்கிறார்கள். அவர் காலத்திலே வாழ்ந்த பலருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் அவருடைய குடும்ப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு கவிதைகள் படைத்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்களுடைய ஆசிரியர்களை பற்றிய கவிதைகளை படைத்திருக்கிறார்கள். இவ்வாறு அவருடைய கவிதை படைப்பிலே இடம்பெற்ற பலர் அவருடைய சமகாலத்தவர்கள், அவருடைய நண்பர்கள் என்றெல்லாம் அந்த பட்டியலில் பெரிய ஒரு பட்டியல் உள்ளது. ஆனால் அவர் மிக நெருங்கி பழகிய பேராசிரியர் வையாபுரிய பிள்ளை பற்றி ஒரு கவிதை கூட அவர் எழுதவில்லை. இன்னும் சொல்ல போனால் கவிமணி தேசிவநாயகம் பிள்ளை அவர்கள் அவருடைய கவிதைகளை அச்சாக வெளியிடுவதற்கு முன்பாகவே அந்த கவிதைகள் எல்லாம் பேராசிரியர் வையாபுரி பிள்ளைக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி கொடுப்பார், அல்லது அவர் ஊருக்கு வரும்பொழுதோ அந்த கவிதைகளை அவரிடம் படித்து காட்டுவார். பேராசிரியருடைய ஒரு சரி இது நன்றாக இருக்கிறது என்று சொன்ன பின்னர் தான் அந்த அந்த கவிதைகள் எல்லாம் அச்சு வாகனம் ஏறும். அந்த வகையில இருவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு மலர்ந்திருந்தது. பேராசிரியருடைய அந்த திறனாய்விலே கவிமணிக்கு நல்ல நம்பிக்கையும் இருந்தது. சோ இவ்வளவு ஒரு நெருக்கமான நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் கவிமணி ஏன் பேராசிரியர் வையாபுரி பிள்ளையை பற்றி ஒரு கவிதையை கூட எழுதவில்லை என்று அவரே வேறு சிலர் கேட்கிறார்கள் கவிமணியிடம், நீங்கள் ஏன் எழுதவில்லை? பேராசிரியர் வையாபுரி பிள்ளை உங்களுக்கு நெருங்கிய நண்பர், உங்களுடைய கவிதை படைப்பிலே அக்கறை கொண்டவர், உங்களுடைய நூல்களுக்கெல்லாம் முன்னரை எழுதி தருபவர், அவரை பற்றி நீங்கள் ஒரு கவிதை கூட எழுதவில்லையே என்ற ஒரு கேள்வி அவரிடம் எழுப்பப்படுகிறது. அப்பொழுது அவர் கூறுகிறார், வையாபுரி வேறு நான் வேறு அல்ல, வையாபுரியை பற்றி கவிதை எழுதுவதால் நான் என்னை பற்றியே ஒரு கவிதை எழுதுவதற்கு ஒப்பானது, அவன் வேறு நான் வேறு அல்ல என்று அவர் நெகிழ்ந்து கூறியதாக ஒரு செய்தி இருக்கிறது. எனவே அவருடைய அந்த பல நாட்கள் பலருக்கு விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு அவர் மிக அழகாக கவிமணி அவர்கள் விடையளித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் நம்முடைய பேராசிரியருடைய முன்னுரைகளை பற்றி பார்த்தால், அவர் சில நூல்களுக்கு ஆங்கில முன்னுரையும் தருகிறார், தமிழ் முன்னுரையும் தருகிறார். இது ஒரு புதுமையான ஒரு முன்னுரை தரக்கூடிய செய்தி. சிலர் ஆங்கிலத்திலே முன்னுரை தருகிறார்கள், சிலர் தமிழிலே முன்னுரை தருவார்கள். பேராசிரியர் ஒரு சில நூல்களுக்கு இரண்டு மொழிகளிலும் முன்னுரை தருகிறார். இதற்கு முக்கியமான காரணம் பிற மொழியாளர்களுக்கு இந்த நூலை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற விருப்பினால் அவர் ஆங்கில முன்னுரையை எழுதினார் என்று நாம் கொள்ளலாம். ஆங்கில முன்னுரை சுருக்க உரையாகவும் தமிழ் முன்னுரை மிகவும் விரிவானதாகவும் உள்ளன. சான்றாக திரிகழுகவும் சிறுவஞ்சம் மூலமும் என்ற நூலும் 200 பாடல்களை கொண்ட ஒரு சிறிய நூல். இதற்கு பேராசிரியர் எழுதிய முன்னுரை 63 பக்கங்கள். ஏட்டுச்சுவடிகளின் விவரம், ஏடுகளை பெற்ற விவரம், ஏட்டுச்சுவடிகளின் நிலைமை, அதாவது அந்த ஏட்டுச்சுவடிகள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கா, இல்லை இந்த ராமவானம் என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சியின் அந்த இதனால் பாதிக்கப்பட்டு சிதிலமடைந்திருக்கிறதா என்கிற செய்திகள், அந்த ஏட்டுச்சுவடியுடைய நிலைமை என்ன போன்ற முக்கியமான விவரங்கள் இவரது பதிப்பு நூலின் முன்னுரையில் இடம்பெறும் கட்டாய கூறுகள், விருப்பக்கூறுகள் அல்ல, கட்டாய கூறுகள். கட்டாயம் இந்த செய்திகள் எல்லாம் அவருடைய பதிப்பு நூலிலே இடம்பெறுகின்றன. இதுபோலவே பிற்சேர்க்கை பகுதியில், அந்த பதிப்பினுடைய பிற்சேர்க்கை பகுதியில் சொல்லாராய்ச்சிக்கு பயன்படும் சொல்லடைவுகள் இடம்பெறும். தமிழ் பேரகராதிக்கு அவர் எழுதிய ஆங்கில முன்னுரையில் தமிழ் அகராதியின் வரலாற்றை அவர் காலவரிசைப்படி விளக்குகிறார். இதுபோல எல்லா நூல்களும் ஒரு முன்னுரை, ஒரு பிற்சேர்க்கை, ஒரு பாடபேதம் என மிக அருமையாக ஒரு செம்மையான நிலையிலே அதனை வடிவமைத்து அவர் நூல்களை நிகழ்ந்தானாலும் சரி, வேறு சில சிற்றிலக்கியங்களானாலும் சரி மிக அழகாக பதிப்பித்திருக்கிறார். மொழியை பற்றி அவர் கூறுகையில், காலத்திற்கு காலம் மாறும் இயல்புடையது மொழி என்ற கோட்பாட்டினை உடையவர் பேராசிரியர் வையாபுரியார். அவர் கூறுகிறார், உலகில் வழங்கும் மொழிகளெல்லாம் இடைவிடாது மாறிக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் வரும் இயல்புடையன. எனவே அவ்வக்கால மொழி இயல்புக்கு அவ்வக்கால மொழி இயல்புக்கு தக்கவாறு இலக்கணங்கள் உருவாக வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். இது ஒரு ஒரு புதிய செய்தி, அந்த காலத்திலே அவர் தரக்கூடிய ஒரு புதிய செய்தி. அவ்வக்கால மொழிக்கு தகுந்தாற்போல் இலக்கணங்களும் உருவாக வேண்டும் என்பது அவருடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. அதுபோலவே இலக்கிய வகையிலும் பல இலக்கிய மரபங்கள் புது புதுசா தோன்றுங்கிறாரு. பல புதிய இலக்கிய மரபுகள் தோன்ற வேண்டும், அவ்வாறு தோன்றி மொழிக்கு வளம் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஏற்கனவே ஒரு ஒரு மரபிலே இருக்கக்கூடிய மரபு கவிதைகள் என்று சொன்னால், இந்த புது கவிதைகள் என்று எழுதும்போது புதிய மரபுகள், புதிய செய்திகள், ஏன்னா அந்த அவ்வக்காலத்திற்கு ஏற்றாற்போல், சமுதாய சூழலுக்கு ஏற்றாற்போல் புதிய செய்திகள் வர வேண்டும், புதிய வடிவங்கள் வர வேண்டும் என்கிற அந்த நிலையை அவர் பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலக்கியத்தை சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் அணுகுமுறையை அவர் மிகவும் விரும்புகிறார். ஒரு இலக்கியம் வேறு, சமூகம் வேறு என்ற கொள்கையுடையவர் அல்ல பேராசிரியர். இலக்கியமும் சமூகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்கிற கருத்தை மிக ஆழமாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், ஒரு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வகை இலக்கியத்தை கற்று மகிழ்ந்து இன்புறுமோ அவ்வகை இலக்கியம்தான் அவ்வக்காலத்து உண்டாவது இயல்பு. சமுதாயத்தின் நிலைக்கும் சூழ்நிலைக்கும் அவற்றில் உண்டாகும் இலக்கியத்திற்கும் மிக நெருங்கிய விட்டு விலகாத தொடர்பு உண்டு என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு ஒரு சமூகத்தையும் இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கு, சமூகவியல் ஆய்வு அவருடைய இதிலே தோன்றி அந்த அதற்கு ஒரு விதை அவர் விதைத்திருக்கிறார். சரி, தமிழ் மொழி அமைப்பு என்று பார்க்கும்போது எதிர்காலத்தில் இந்த அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை அவர் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்க்க